பொதிகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியால் மயிலாடுதுறை தேர்ட் பிளானட் இயற்கை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு முனைவர் ச. சாண்டில்யன் அவர்கள் காலநிலை மாற்றமும் இயற்கை வழி பூச்சி கட்டுப்பாடும் குறித்து பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு பொதிகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாண்டில்யன். இன்றைய தேதியில் இந்தியாவில் பல்முனை தாக்குதலுக்கு ஆளாகி வரும் ஒரு தொழில் என்றால் அது விவசாயம் மட்டுமே. ஒரு பக்கம் காலநிலை மாற்றம், மறுபக்கம் விவசாய இடுபொருள்களின் விலை உயர்வு, உற்பத்தி குறைவு, விவசாயத்திற்கான கூலி உயர்வு, சந்தைப்படுத்த முடியாமை, இவை அனைத்தும் நம்முடைய விவசாயிகளை மனசளவில் சோர்ந்து போக செய்கிறது என்றால் அது மிகையல்ல. 1950 பசுமை புரட்சிக்கு பிறகு பல மாற்றங்களையும் பல நேரங்களில் தடுமாற்றங்களையும் நாம் சந்தித்து வருகிறோம் என்பது மிகவும் கசப்பான உண்மை. இருந்தபோதிலும் இராணுவ வீரர்களைப் போல நமது விவசாய நண்பர்கள் கடினமாக போராடி வருகிறார்கள். இந்திய மக்கள் தொகையில் 65% விவசாயத்தை நம்பியே உள்ளார்கள் என்பது நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். காந்தியார் சொன்னதை போல உண்மையான இந்தியா கிராமத்தில் இருக்கிறது என்று கூறினார். அதையே சற்று மாற்றி கூறுவோமே ஆனால் இந்தியாவின் பொருளாதாரம் கிராமத்தில்தான் இருக்கிறது. பல இந்திய வரைபடங்கள் இல்லாத கிராமங்கள் தான் இன்றைய சக இந்தியர்களுக்கு உணவளிக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. நம்முடைய மிகப்பெரிய அடுத்த கட்ட சவால் என்று பார்ப்போமே ஆனால் பெருகி வரும் மக்கள் தொகை. கிட்டத்தட்ட 130 கோடியினை நாம் கடந்துவிட்டோம். இந்த 130 கோடி மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் 1.8% மக்கள் தொகை உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறது இந்திய ஆய்வு. இந்த 1.8% மக்களுக்கான உணவு உற்பத்தி அது எவ்வளவு இருக்க வேண்டும் என்று ஒரு கணக்கீடும் உள்ளது. இந்த 1.8% உயரும்போது ஒவ்வொரு வருடத்திற்கும் நாம் சராசரியாக 20 லட்சம் டன் உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்கிறது ஒரு ஆய்வு. யதார்த்தம் அவ்வாறு இல்லை என்பது மீண்டும் ஒரு கசப்பான உண்மை. இந்த உணவளிக்கும் செயலில் நாம் ஈடுபடும் போது மற்றொன்றையும் நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். அதாவது விவசாய நிலங்கள் முன்போ எப்போதும் இல்லாத வகையில் பல சங்கடங்களை சந்தித்து வருகின்றன. குறிப்பாக விவசாய நிலங்கள் கட்டிடங்களாகவும் அப்பார்ட்மெண்ட்டுகளாகவும் மாற்றப்படும் ஒரு பெரிய அவல நிலையை இன்று சந்தித்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் வளர்ச்சி பாதைகளுக்காக விமான நிலையங்கள் மற்றும் 4-வழி 8-வழி போக்குவரத்திற்காக அதிக அளவு நாம் விவசாய நிலங்களை மாற்றி வருகிறோம் என்பது மிகவும் கசப்பான உண்மை. ஒரு காலகட்டத்தில் உணவு உற்பத்தி என்பது பல அளவு குறையப் போகிறது என்பது இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு புறம் இருக்க, கடந்த 50 ஆண்டுகளில் அதிகரித்து வரும் பூச்சி தாக்குதல்கள் யாராலும் மறுக்க இயலாது. மிகப்பெரிய அளவில் இது உள்ளது. 1980 காலகட்டத்தில் ஒரு விவசாய கணக்கெட்டின்படி விவசாய உற்பத்தியில் 18% இழப்பு என்பது பூச்சிகளால் மட்டுமே ஏற்படுகிறது. அதுவும் தீங்கிழைக்கும் பூச்சிகளால் மட்டுமே பல கட்டங்களில் ஏற்படுகிறது. விவசாய நிலங்கள் முதல் விவசாய நிலங்கள் அறுவடை செய்த பொருள்களை பதப்படுத்தி வைக்கும் இடங்கள் வரை இந்த பூச்சிகளால் ஏற்படும் இழப்பு என்பது பல மடங்கு இருக்கிறது. 1983 அந்த கணக்கெடுப்பு என்ன கூறுகிறது என்றால் ஒரு வருடத்திற்கு சராசரியாக அந்த காலகட்டத்தில் பூச்சிகளினால் ஏற்பட்ட இழப்பு மட்டும் 6000 கோடிகள். இதுவே 1993 இது 29000 கோடிகளாக உயர்ந்தது. 2015 காலகட்டத்தில் இது 50000 கோடியை தாண்டிவிட்டது என்பதுதான் உண்மை. இது ஒரு புறம் இருக்க, இன்றளவும் நாம் பூச்சிகளை கட்டுப்படுத்த பெரிதளவும் நம்பியிருப்பது ரசாயன உரங்களை மட்டுமே. 1965 மற்றும் 1966 காலகட்டத்தில் நாம் உபயோகப்படுத்திய ரசாயன பூச்சிக்கொல்லியின் அளவு எவ்வளவு தெரியுமா? 97 மில்லியன் டன். இதுவே 2017-18 காலகட்டத்தில் அது 62180 டன்னாக உயர்ந்திருக்கிறது. ஒரு ஹெக்டேருக்கு நாம் பயன்படுத்தியது 94 கிராமாக இருந்த பூச்சி மருந்து தற்போதைய காலகட்டத்தில் 316 கிராமாக அதிகரித்து உள்ளது. அதாவது 4 மடங்கு உயர்ந்துள்ளது. நாம் அதிகமாக பூச்சி மருந்தை எந்த பயிர்களுக்கு இடுகிறோம் என்று பார்ப்போமேயானால் 1 நெல், 2 பருத்தி ஆகும். இப்போ ரசாயன உரங்கள் வயல்களை தீங்கிழைக்குது என்பது நமக்கு எல்லாமே தெரியும். இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது, ரசாயன உரங்கள் இல்லாமல் வேறு எந்த வழியிலாவது இந்த தீங்கிழைக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாமா என்ற கேள்வி எல்லாருக்கும் உள்ள ஒரு சாதாரண கேள்விதான். இதை நான் 2 விதமாக என்கிட்ட ஒரு ஆன்சர் இருக்குது. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரசாயன உரங்களுக்கு பதிலாக தாவரங்களிலிருந்து பெறப்படும் நச்சுகளை கொண்டு பூச்சிகளை கட்டுப்படுத்துதல், அதாவது பயோ பெஸ்டிசைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயோபெஸ்டிசைட் மூலமா பூச்சிகளை கட்டுப்படுத்தலாங்கிறதுக்கு நிறைய ஆய்வுகள் இருக்குது. ஆனால் இந்த ஆய்வுகளை இன்னும் முடுக்கிவிட வேண்டும். அரசு இதை முனைப்புடன் செயல்பட்டு ரசாயன உரங்களுக்கு மாற்றாக பயோபெஸ்டிசைட் என்று சொல்லப்படுகின்ற தாவரங்களிலிருந்து பெறப்படும் இயற்கையான கெமிக்கல்ஸை கொண்டு நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா எந்த விதமான தீங்கும் யாருக்கும் ஏற்படாது. இது ஒரு முறை. ரெண்டாவது மிகப்பெரிய முறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பறவைகளை கொண்டு நம்ம என்னென்னா நிறைய நேரத்தில் பறவைகளோட பங்களிப்பை பற்றி நம்ம யாரும் வந்து நமக்கு அதிகமாக சொல்லலை என்பது ஒரு கசப்பான உண்மை. ஸோ இந்திய விவசாய நிலப்பரப்பில் ஏகப்பட்ட பறவைகள், கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய 70% பறவைகளின் பாப்புலேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்திய விவசாய நிலங்களை நம்பி தான் இருக்குது. அப்படி வரக்கூடிய இந்த பறவைகளோட உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 முதல் 72 விழுக்காடு அவங்க சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பயிரினங்களுக்கு தீங்கி இழைக்கக்கூடிய பூச்சி இனங்களை தான் அவங்க சாப்பிடுது. உங்களோட வயல்வெளியில் நீங்கள் சற்றே உற்று நோக்கினீங்களா, நீங்கள் காமனாக பார்க்கக்கூடிய ஒரு சில பறவைகள் அந்த பறவைகளோட சாப்பிடுறது அது என்ன சாப்பிடுது அப்படிங்கிறத உத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அவ்வளோவும் பார்த்தீங்கன்னா பூச்சி தான் அதிக அளவு சாப்பிடும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த பறவைகள் எல்லாம் பாருங்கள், இவங்க என்ன சாப்பிடுது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பறவைகள் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா உன்னி கொக்கு, அதாவது கேட்டல் ஈகிரிட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நம்ம தமிழில் வந்து அதை உன்னி கொக்கு அப்படின்னு சொல்லுவோம். மஞ்சள் மூக்கோடு இருக்கக்கூடிய இந்த பறவை, இந்த பறவையை சாதாரணமாக நம்ம நீர்நிலைகளில் பார்க்கலாம், வயல்வெளிகளில் பார்க்கலாம், மேய்ச்சல் நிலங்களில் பார்க்கலாம். குறிப்பாக மேய்ச்சல் நிலங்களில் நம்ம ஆடு மாடுகள் மேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மாட்டு பின்னாடியும் ஆட்டு பின்னாடியுமே இது போகும். அந்த ஆடோட உடம்புல இருக்கிற இல்லை மாடோட உடம்புல இருக்கிற உன்னிகளை இதை கொத்தி சாப்பிட்றதுனால இதோட பேர் உன்னி கொக்கு அப்படின்னு. இந்த பறவை பற்றி ஆப்பிரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த ஆராய்ச்சியோட ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பறவைகளோட டயட்டில், அதாவது உணவில் பார்த்திங்க அப்படின்னா இது சாப்பிடக்கூடிய பூச்சியில் 88% இது பூச்சி தான் சாப்பிடுது. அந்த 88% பூச்சும் கால்நடைகளுக்கும் விவசாய நிலங்களுக்கும் தீங்கிழைக்கக்கூடிய பூச்சிகள் தான் அப்படிங்கிற ஒரு முடிவை அவங்க வெளியிடுறாங்க. அது மேலும் அந்த ஆய்வுகள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னா ஒரே ஒரு உன்னிக்கோக்கு ஒரு நாளைக்கு 100 பூச்சிகளை கட்டுப்படுத்துச்சுன்னா ஒரு அறுவடை காலத்தில், ஒரு அறுவடை சைக்கிளில், ஒரு அறுவடை சீசனில் அது எவ்வளோ ஏக்கரை அதால் பாதுகாக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 158,000 ஹெக்டேர் நிலங்களை அதால் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பறவைகளோட நிலை இந்தியாவில் என்ன, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா அதிகமாக தமிழ்நாட்டில் காணப்படும் ஒரு பறவை இனங்களில் இதுவும் ஒன்று. ஆனால் இதனால் என்ன ஆச்சுன்னா துரதிருஷ்டவசமாக இந்த பறவையை தான் நம்ம அதிக அளவு வேட்டையாடுறாங்க. மழை காலங்களிலும் சரி, விடுமுறை நாட்கள்லையும் சரி, அதிக அளவு பார்த்திங்கன்னா இந்த பறவை வேட்டையாடப்படுறதை நம்ம பார்க்கலாம். இதுக்காக தனியாக துப்பாக்கி வச்சுருக்காங்க, தனியாக வலை பின்னுறாங்க, தனியாக கூட மாதிரியான அமைப்பை வச்சுட்டு இந்த பறவையை பிடிச்சிடுறாங்க. இந்த பறவையை பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா லோக்கலில் தெருவில் எல்லா இடத்துலையுமே விற்றுட்டு போகிறாங்க, கடையில் விற்கிறாங்க, நான்வெஜ் கடையிலலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பறவை சர்வசாதாரணமாக கிடைக்குது. இயற்கை நமக்கு இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக கொடுத்த வரம் தான் இந்த உன்னிக்கோக்கு. ஆனால் இந்த உன்னிக்கோக்கை பற்றின நாலேஜ் நமக்கு இல்லாதனால நம்ம அதிக அளவில் இந்த பறவையை வேட்டையாடிட்டு வரோம். ஸோ நம்ம இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு இதை ஒரு சிறந்த ஆயுதமாக பயன்படுத்தலாம். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பகுதிகளில் இந்த பறவை வேட்டையாடப்படுறதை கண்டுணர்ந்தீங்கன்னா உடனே உங்கள் அருகில் உள்ள வனத்துறையோட தொடர்பு கொண்டு அதை கட்டுப்படுத்துங்க. உங்களோட பஞ்சாயத்து எல்லைக்குள்ளே இந்த பறவையை யாரும் வேட்டையாடக்கூடாதுங்கிற கடுமையான நிபந்தனைகளை விதிங்க. மீறி வேட்டையாடுறவங்க மேலே போலீஸ்லேயோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வனத்துறையினிடமோ புகார் தெரிவிங்கள். இவ்வாறு செய்யும் பட்சத்தில் நீங்கள் காலப்போக்கில் பூச்சிகளினால் ஏற்படும் இழப்புகளை ஓரளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு பதிலாக நம்ம பூச்சிக்கொல்லியினால் ஏற்படக்கூடிய தீங்குகள்லேருந்தும் நம்மளோட சந்ததிகளை பாதுகாக்கலாம். எனவே நண்பர்களே, கட்டாயமாக நீங்கள் இது இரண்டு விஷயங்களையும் கடைபிடிப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை காலநிலை மாற்றமும் இயற்கை வழி பூச்சி கட்டுப்பாடும் குறித்து மயிலாடுதுறை தேர்ட் பிளானட் இயற்கை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு முனைவர் சார் சாண்டில்யன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.